மாப்பசான் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் அலெக்சாந்தர். இக்கதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் நா கிருஷ்ணா. மாலை 4 மணி. அன்றும் வழக்கம் போல அலெக்சாந்தர் மரம்பால் குடும்பத்தாரின் சிறிய வீட்டின் வாயிற்கதவுக்கு முன்பாக 3 சக்கர நாற்காலியை நிறுத்தினார். இனி மாலை 6 மணி வரை மருத்துவரின் ஆலோசனைக்கு இணங்க நடக்க இயலாமல் சிரமப்படும் வயதான வீட்டு எஜமானியை அந்த வண்டியில் வைத்து உலாத்த வேண்டும். இலகுவான அச்சக்கர நாற்காலியை வாசற்படியில் முட்டும்படி நிறுத்தியிருந்தார் உடல் பருமனான எஜமானி. அப்போது தான் சங்கடமின்றி நாற்காலியில் அமர முடியும். பின்னர் தான் பணியாற்றும் வீட்டுக்குள் நுழைந்திருந்தார். மறுகணம் காச் மூச்சென்று கோபத்துடன் ஒரு குரல் இராணுவ வீரர்க்கே உரிய கர்ணக்கடூரமான ஆபாசத்துடன் ஒழிக்கிறது. அக்குரல் வீட்டு எஜமானருடையது. இராணுவத்தில் தரைப்படை தளபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் ஜோசப் மரம்பால் என்பரின் குரல் அது. அதன் பின்பு கதவை அரைந்து சாத்தும் ஓசை, தொடர்ந்து நாற்காலிகள் இழுபடுகின்றன, தரையதிர கேட்கும் காலடிகள், பிறகு அனைத்தும் அடங்கி போனது. சில நொடிகளுக்கு பிறகு அலெக்சாந்தரை வாசற்படி அருகில் திரும்பி பார்க்க முடிந்தது. படிகளின் இறக்கத்தில் மிகவும் சோர்வுற்று நிலையிலிருந்த திருமதி மரம்பாலை தன்னுடைய பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். மிகுந்த சிரமத்துடன் சக்கர நாற்காலியில் எஜமானி அம்மாள் உட்கார்ந்த பின்னர் நாற்காலியின் பின்புறமாக சென்றார். தள்ள உதவும் கைப்பிடிகள் இரண்டும் தற்போது அவருடைய பிடிக்குள். சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு ஆற்றங்கரையை நோக்கி நடந்தார். அதொரு சிறிய ஊர். ஒவ்வொரு நாளும் எஜமானியும் அலெக்சாந்தருமாக ஆற்றை நோக்கி செல்கிற போது எதிர்படும் மனிதர்கள். இருவருக்கும் மரியாதை நிமித்தம் வணக்கம் கூறுவதுண்டு. அம்மரியாதையை வீட்டு எஜமானிக்கும் கொடுப்பதில் சிறிதும் குறையாமல் சக்கர நாற்காலியை தள்ளும் பெண்மணியின் பணியாளுக்கும் கொடுப்பதாக நீங்கள் நம்பலாம். காரணம், அவரும் வயதானவர், முன்னாள் இராணுவ வீரர். வேறு போதாதற்கு திருச்சபை மனிதர்களுக்குரிய வெண்ணிற தாடியுடன் இருக்கிறார். நல்ல வேலைக்காரர் எனவும் ஊரில் அறியப்பட்டிருந்தார். ஜூலை மாதத்து சூரியனின் தாக்குதலில் சிறிய குடியிருப்புகள் அனைத்தும் கடுமையான வெயிலில் சோபையிழந்து காணப்பட்டன. சாலையோர நடைபாதையில் வீட்டு சுவர்களின் நிழல்களில் நாய்கள் உறங்கிக் கொண்டிருந்தன. அலெக்சாந்தர் சிறிது நின்று மூச்சு வாங்கி கொண்டு ஆற்றை அடைவதற்கு பெருஞ்சாலையை பிடிக்கும் நோக்கில் சக்கர நாற்காலியை வேகமாக தள்ளிக்கொண்டு நடந்தார். திருமதி மரம்பால் தனது வெள்ளை நிற குடையின் கீழ் ஏற்கனவே உறக்கத்தில் இருந்தார். அவர் கையிலிருந்து நழுவிய குடையின் கைப்பிடி அவ்வப்போது அலெக்சாந்தரின் உணர்ச்சியற்ற முகத்தில் அழுந்தி செய்தது. இலைகள் அடர்ந்த திலியா மரங்கள் இருபக்கமும் வளர்ந்திருந்த பாதையை பிடித்து நடக்கத் தொடங்கி மரங்களின் நிழலின் கீழ் வந்ததும் பெண்மணி உறக்கம் கலைந்திருந்தார். மிகவும் அன்பான குரலில், பாவப்பட்ட மனிதரே, கொஞ்சம் மெதுவாக நடக்கலாமே, வேகமாய் சென்று இந்த வெக்கையில வெந்து சாவதற்கு உங்களுக்கு விருப்பமா என்ன என கேட்டு பெண்மணி அலெக்சாந்தரை எச்சரிக்கிறார். திருமதி மரம்பால் பொதுவில் துணிச்சலான பெண்மணி. சிறிது நேரத்திற்கு முன்பு தான் தழைத்திருந்த மரங்கள் தரும் நிழலின் கீழ் இருவரும் வந்திருந்தனர். இந்நிலையில் மனிதருக்குள்ள இயல்பான சுயநலத்தில் அலெக்சாந்தரை மெதுவாக போகும்படி வேண்டினாரே அன்றி வேறு எண்ணங்கள் மனதில் இல்லை. அவர்கள் பாதை அருகே வளைந்த வில் போல அழகுடன் வெட்டப்பட்ட திலியா மரங்கள், வில்லோ மரங்களின் வரிசைகளின் நடுவே வளைவும் நெளிவும் மிக்க படுகையில் நவத்தாறு பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீர்ச்சுழலின் கழுக் புழுக்கின்ற சத்தமும் பாறைகளின் மீது நீர் தாவி குதிக்கும் ஒளியும் நீரோட்டம் பாதை மாற்றிக்கொள்ளும் இடத்தில் எழுந்த ஓசையும் கலந்து இவர்கள் செல்லும் பாதை நெடுகிலும் இனிமையானதொரு நீரோசையை ஈரக்காற்றின் குளுமையை திளித்து கொண்டிருக்கின்றன. ஆழமாக காற்றை உள்வாங்கி ஈர நைப்புடன் கூடிய அவ்விடத்தின் அழகை ருசித்த பிறகு திருமதி மரம்பால், ஹா, பாரம் குறைஞ்சது போல இருக்கிறது. சரி, என்ன ஆச்சு என் கணவருக்கு? இன்றைக்கு நல்ல மனநிலையில் அவர் இல்லையே, ஏன் என தெரியுமா என மெல்லிய குரலில் பணியால் அலெக்சாந்தரை கேட்டார். ஓ மேடம், எப்படி நான் என்ற அலெக்சாந்தர் வாக்கியத்தை முடித்தவரில்லை. கடந்த 35 ஆண்டுகளாக திரு திருமதி மரம்பால் இல்லத்தின் சேவையில் அலெக்சாந்தர் இருக்கிறார். முதலில் இராணுவ நிர்வாகத்தின் ஒழுங்குமுறைப்படி ஓர் உயரதிகாரியின் வீட்டு ஏவலர் என்ற வகையில் பணி செய்தார். பின்னர் தமது எஜமானர்களை விட்டு பிரிய மனமில்லாத ஒரு எளிய வேலைக்காரனாக பணியை தொடர்ந்தார். தற்போது கடந்த 6 வருடங்களாக நாள்தோறும் பிற்பகலில் ஊரை சுற்றியுள்ள குறுகிய பாதைகளில் தம்முடைய எஜமானியை உலாத்து அழைத்து செல்பவராக இருந்து வருகிறார். அலெக்சாந்தருடைய நெடுங்கால அர்ப்பணிப்பு சேவையும் அதன் காரணமாக அருகருகே இருந்து பேச நேர்ந்த தினசரி வாழ்க்கையும் அவருக்கும் பெண்மணிக்கும் இடையே ஒரு வகையான நெருக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகை நெருக்கமோ அன்போ குடும்பத் தலைவரிடம் அவருக்கு இல்லை. எஜமானியும் பணியாலும் மராம்பால் குடும்ப விவகாரங்களை தங்களுக்குள் பேதமின்றி உரையாடுவார்கள். அவர்கள் பேச்சு மற்றும் கவலையின் பிரதான விஷயம் வீட்டு எஜமானரின் மோசமான குணத்தை பற்றியதாக இருக்கும். எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடங்கிய அவருடைய இராணுவ பணி கசப்பானதாக முடிந்திருந்தது. தவிர பதவி உயர்வோ புகழோ இன்றி வெறும் கேப்டன் என்கிற ஒரே தகுதியோடு ஓய்வு பெற்றிருந்தார். என் கணவர் இப்படி நடந்து கொள்வதற்கு அவருடைய இராணுவ பணிக்காலம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லாதது தான் காரணம். என்றைக்கு இராணுவத்திலிருந்து வெளியில் வந்தாரோ அன்றிலிருந்து அவர் அடிக்கடி இப்படித்தான் இருக்கிறார் என குறைப்பட்டு கொண்டார் திருமதி மராம்பால். அலெக்சாண்டர் பெருமூச்சுடன் தனது எஜமானி சொல்ல நினைத்ததை முடிக்கின்ற வரையில், மேடம், அதை அடிக்கடினு சொல்வதை காட்டிலும் நாள்தோறும் என்பது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். தவிர இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பிருந்தே அவர் குணம் இப்படித்தான் இருந்திருக்கிறது, அதுதான் உண்மை என்றார். நன்றாக சொன்னீர்கள். இந்த மனுஷனுக்கு அதிர்ஷ்டமும் போதாது. 20 வயசில் அவர் தீரத்தை மிச்சி பதக்கமெல்லாம் கொடுத்தது உண்மையில் நல்ல ஆரம்பம். பிறகு 20 வயசிலிருந்து 50 வயசு வரை வெறும் கேப்டன் பதவியிலேயே காலத்தை ஓட்ட வேண்டியிருந்தது. அதை தாண்டி போகவில்லை. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறும் பொழுது குறைந்தபட்சம் கர்னலாக முடியும் என்று கனவு கண்டவராம். மேடம், இதற்கெல்லாம் காரணம் அவர்தானே நாம சொல்ல முடியும். ஒரு சவுக்குக்கு உள்ள நல்ல குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறார். விரும்பக்கூடியவராக இருந்திருந்தால் உயரதிகாரிகளும் அவருக்காக பரிந்து வந்திருப்பார்கள், அவரை விரும்பி இருப்பார்கள். கடுகடுவென்று எல்லோரிடமும் எரிந்து விழுந்து என்ன சாதிக்க முடியும்? பிறரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் எனில் அவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் நடந்து கொள்வதுதானே முறை. அவர் நம்மை இப்படி நடத்துவதற்கு யாரை குற்றம் சொல்ல முடியும்? இது நம்ம தப்பு. அவர் என்ன செய்தாலும் சகித்து கொண்டு அவரோடு இருக்க நாம் விரும்புகிறோம். மற்றவர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்க முடியாதே. திருமதி மராம்பால் யோசனையில் ஆழ்ந்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கம்பீரமான இராணுவ அதிகாரி, இளம் வயதிலேயே துறையின் பாராட்டுதலை பெற்றவர், நல்ல எதிர்காலம் கத்திருக்கிறது என்றெல்லாம் நம்பிக்கை வைத்து மனம் செய்து கொண்ட மனிதர் கடைசியில் இப்படி இருக்கிறாரே என கடந்த பல ஆண்டுகளாக தான் கணவரால் வதைப்படும் ஒவ்வொரு நாளும் நினைப்பதுண்டு. வாழ்க்கையில் எத்தனை சுலபமாக ஏமாந்து போகிறோம் என மனதிற்குள் கூறிக்கொண்ட பெண்மணி வாய்விட்டு, அலெக்சாந்தர் கொஞ்சம் நிற்போம், நீங்கள் வழக்கமாக உட்காருகிற பெஞ்ச் வந்துவிட்டதே, சிறிது இளைப்பாருங்களேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைப்பயிற்சி செய்பவர்களுக்காக பாதையின் வளைவில் போடப்பட்டிருந்த ஒரு சிறிய மரத்தாலான சற்று நீளமான இருக்கை அது. அதில் பாதி ஏற்கனவே உளுத்திருந்தது. ஒவ்வொரு முறையும் இப்பக்கம் அவர்கள் வருகிற போதெல்லாம் பணியால் அலெக்சாந்தர் இருக்கையில் சில நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்தி கொள்வதுண்டு. இருக்கையில் உட்கார்ந்ததும் பரிச்சயமான பாவத்துடனும் மனம் நிறைந்த பெருமிதத்துடனும் விசிறி போல விரித்திருக்கும் தம்முடைய வெண்தாடியை கை விரல்கள் மடிப்பில் அடக்கி தாடியின் முனை வரை உருவி விடுவார். வயிற்றின் குழிவான பகுதியை நெருங்குகையில் அவ்விடத்தில் தாடியை பொறுத்து நினைத்தது போலவும் அதன் வளர்ச்சியை அளவிட விளைந்தது போலவும் சில நொடிகள் காத்திருப்பார். அதை அன்றும் செய்தார். பெண்மணி தொடர்ந்தார், நான் அவரை முறைப்படி மனம் செய்து கொண்டவள், அவர் மனைவி, எனவே அவருடைய அநியாயங்களை சகித்து கொள்கிறேன். ஆனால் அலெக்சாந்தர், நீங்கள் எதற்காக சகித்து கொள்ள வேண்டும்? தோள்களை ஒருமுறை விளங்கி கொள்ளாத வகையில் குலுக்கிவிட்டு, ஓ, நான் மேடம் என கூறியவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. பெண்மணி தொடர்ந்து, உண்மையில் உங்கள் விஷயம் பற்றி நான் அடிக்கடி யோசித்திருக்கிறேன். நான் திருமணம் முடிந்த கையோடு என் கணவர் வீட்டுக்கு வந்தபோது இராணுவ நிர்வாகம் உயரதிகாரியான என் கணவருக்கு நியமித்திருந்த சேவகர் நீங்கள். அந்நிலையில் என்னுடைய கணவர் உங்களை மோசமாக நடத்த அதை சகித்து கொள்வதன்றி உங்களுக்கு வேறு வழி இல்லை, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கு பின்பும் எங்கள் இல்லத்தில் தங்கியது ஏன்? என் கணவர் வழக்கம் போல மோசமாக நடத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊதியத்தையும் குறைத்தல்லவா கொடுக்கிறோம். எல்லோரையும் போல வெளியில் சென்று நிலைமை சீரானதும் திருமணம், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் என்று நீங்கள் வாழ்ந்திருக்க முடியுமில்லையா? ஓ மேடம், நான் கொஞ்சம் வேறு மாதிரியான ஆசாமி என்று கூறி அலெக்சாந்தர் அமைதியானார். ஏதோ மணியை இழுத்து அதன் ஓசையை கேட்க முனைந்த பாவனையில் தனது தாடியை உருவினார். பின்னர் அதை முகத்திலிருந்து அகற்ற நினைத்தவர் போல வழியே இழுக்கிறார். மனிதர் சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதை பதற்றத்தில் உருண்ட விழிகள் காட்டின. திருமதி மராம்பால் தன் மனதிலோடும் எண்ணத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில், நீங்கள் பட்டிக்காட்டு ஆசாமி இல்லை, படித்தவர் என்றும் நினைக்கிறேன். அலெக்சாந்தர் பெருமிதத்துடன் குறுக்கிட்டார். ஆமாம் மேடம், நீங்கள் நினைப்பது சரி, நில அளவையாளருக்கு படித்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது எதற்காக வேலைக்காரன் வேஷம் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு? அவருக்கு நா குளறியது. அது அப்படித்தான், என்னுடைய பிறவி குணம் அது. எப்படி, உங்களுடைய பிறவி குணம்தான் என்ன, சொல்லுங்களேன், தெரிந்து கொள்கிறேன்.
ஆமாம், ஒன்றின் மீது எனக்கு பற்றுதல் உண்டானால் அத்துடன் முடிந்தது. அப்பொருளை அல்லது மனிதரை விட்டு விலகி செல்ல எனக்கு இயலாது. பெண்மணி கலகலவென சிரிக்கிறாள். ஏது, எஜமான் மரம்பாலுடைய அன்பும் அவர் நடந்து கொள்ளும் விதமும் பிடித்து போனது. அதனால்தான் உங்கள் வீடே கதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவீர்கள் போலிருக்கிறதே. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டீர்கள் இல்லையா?
பெண்மணியின் கேள்வியை காதில் வாங்கிய அலெக்சாந்தருக்கு ஒருவித பதற்றம் இருக்கையில் நெளிந்தார். குழப்பத்தில் இருப்பதை முகம் காட்டி கொடுத்தது. பெரிய மீசைக்கிடையில் முணுமுணுப்புடன் வார்த்தைகள் வெளிப்பட்டன. ஒரு வகையில் அது சரி, ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம். உங்கள் இல்லத்தில் நான் வேலைக்காரனாக இருப்பது உங்கள் கணவருக்காக அல்ல, உங்களுக்காக. பெண்மணிக்கு இனிமையான முகம், அதை அலங்கரிக்க நெற்றிக்கும் மென்பட்டு தொப்பிக்கும் இடையில் ஒளிரும் அன்னப்பறவையின் சிறகுகள் போலவும், வெண்பனி நிறத்திலும் சிறிய பூச்சரம் போலவும், ஒவ்வொரு நாளும் அக்கறையுடன் பராமரிக்கிற சுருள் சுருளான தலைமயிர்கள். மிகுந்த ஆச்சரியத்தோடு தன்னுடைய பணியாளனை பார்த்தார்.
உங்களை நினைக்க பாவமாகத்தான் இருக்கிறது. என்ன சொன்னீங்க, எனக்காகவா? ஏன்?
அலெக்சாந்தர் பெண்மணியின் கண்களை சந்திக்க தயங்கி வானத்தை பார்த்தார். பின்னர் பக்கவாட்டில் பார்வை சென்றது. அடுத்து தொலைவில் எதையோ தேடினார். பிறகு வெட்கத்திற்குரிய அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்ள கூச்சப்படும் மனிதர்களை வற்புறுத்தி இணங்க வைப்பது போல அவருடைய தலை திரும்பியது. ஒரு படை வீரனிடம் சுடு என கட்டளையிட்டதும் என்ன மாற்றம் நிகழுமோ அக்கணத்தை அவரிடமும் காண முடிந்தது. வார்த்தைகள் தயக்கமின்றி வெளிப்பட்டன.
ஆமாம், உங்களுக்காகத்தான். ஞாபகம் இருக்கிறதா, முதன்முறையாக நம்முடைய இராணுவ அதிகாரியின் கடிதம் ஒன்றை உங்களிடம் கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்ட நீங்கள் சிறு அன்பளிப்பாக இரண்டொரு நாணயங்களை தந்தீர்கள். அதை புன்னகையுடன் கொடுத்தீர்கள். உங்கள் வீட்டில் இறுதி வரை வேலைக்காரனாக இருப்பதென்று முடிவெடுத்தது அன்றுதான்.
பெண்மணிக்கு அலெக்சாந்தரின் பதில் போதவில்லை, குழப்பம் நீடித்தது.
கொஞ்சம் விளக்கமாக சொல்லக்கூடாதா?
மறுக்கணம், ஏதோ பாவப்பட்ட ஒருவன் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற கதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது போல அலெக்சாந்தரின் குரல் ஒலித்தது.
மாடத்திடம் எனக்கு ஒரு வகை பிரியம், போதுமா? இதற்கு மேல் விளக்கமாக சொல்ல என்னால் ஆகாது.
பெண்மணியிடம் மறுமொழியில்லை. அலெக்சாந்தரிடமிருந்த பார்வையை விளக்கி கொண்டு குனிந்த தலையை உயர்த்தாது யோசனையில் ஆழ்ந்தார். அவரிடம் உயர்ந்த பண்புகள் உண்டு. நல்லவள், அன்பானவள், நேர்மை நீதியோடு மட்டுமல்ல உணர்வு பூர்வமாகவும் வாழ்பவள். தன் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் துறந்து தங்கள் வீடே கதியென்றிருக்கிற பாவப்பட்ட அம்மனிதரின் மிகப்பெரிய அர்ப்பணிப்பை ஒரு நொடி எண்ணி பார்த்தார். சிறிது அழவேண்டும் போல இருந்தது. தன் பணியாளரிடம் சிறிதும் கோபமில்லை, மாறாக வருத்தம் தோய்ந்த குரலில்,
சார் வீட்டிற்கு திரும்பலாம் என்றார்.
அலெக்சாந்தர் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டார். சக்கர நாற்காலின் பின்பக்கம் சென்றவர் தள்ளத் தொடங்கினார். ஊரை நெருங்கிய பொழுது பாதையில் அவர்கள் எதிர் திசையில் கேப்டன் மரம்பால் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர்களை நெருங்கிய மறுநொடி தன் மனைவியிடம் கோபத்துடன்,
இரவு என்ன சாப்பிடப் போகிறோம் என கேட்டார்.
கோழியும் மொச்சைப்பயிரும் என்பது பெண்மணியின் பதில். கேப்டன் மரம்பால் நிதானத்தை இழந்து வழக்கம் போல கத்தினார். கோழி கோழி, ஒரு நாளைப் போல கோழியா? கடவுளே, நான் படுறது போதும், எவ்வளவுதான் கோழிக்கறியை தின்ன முடியும்? நாள்தோறும் அதை சாப்பிட வைக்கிறோமே என்பதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டாயா? பெண்மணி கணவரை சமாளிக்கும் விதமாக,
கோபப்படாதீங்க, மருத்துவர் உங்கள் விஷயத்தில் கூறியுள்ள அறிவுரை என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் வயிற்றுக்கும் அதுதான் நல்லது. உங்கள் வயிறு மட்டும் பிரச்சனைகளின்றி இருந்தால் எனக்கென்ன தயக்கம்? கூடாததை கூட தாராளமாக சமைத்து தர ஏற்பாடு செய்வேன்.
பெண்மணியின் கணவனான கேப்டன் மிகுந்த எரிச்சலுடன் அலெக்சாந்தர் பக்கம் திரும்பினார்.
என்னுடைய உடல் கெட்டதற்கு முழுக்க முழுக்க இந்த தடியன் தான் காரணம். ஒரு வருடமா இரண்டு வருடமா, கடந்த 35 வருடங்களாக சமையல் என்ற பெயரில் கண்டதையும் சமைத்து எனக்கு விஷத்தை அல்லவா கொடுத்து வருகிறான்.
மேடம், மரம் பால் தலை தற்போது நம்பிக்கைக்குரிய தங்களுடைய வேலையாளனை நோக்கி திரும்பியது. இருவர் கண்களும் சந்தித்து கொண்டன. இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பார்வையாலேயே நன்றி தெரிவித்து கொண்டனர்.
மாப்பசான் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் அலெக்சாந்தர். இக்கதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் நான் கிருஷ்ணா.